கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த அந்த நாட்களை குறித்து ஏசாய தீர்க்கதரிசி முன் அறிவித்த ஒரு பகுதி ஏசாயா 61 அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். அதை அவர் சொல்லுவார், இயேசுவை தேவன் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினது எதற்காக என்று பார்க்கும் பொழுது அதுல எனக்கு இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த அந்த அருமையான வார்த்தை தான், நொறுங்குண்டவர்களுக்கு சுகத்தை கொடுப்பது, காயங்களை கட்டுவது ஆண்டவருடைய ஒரு ஊழியம். நொறுங்குண்டவர்கள் என்று நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவங்களுக்காக சில காரியங்களை சொல்லுகிறார். இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். நம்ம இந்த ஊரை பத்தி நமக்கு தெரியும், இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டை தெரியும். பார்த்தீங்க, இந்த ரேஷன் கொடுப்பாங்க, ரேஷன் கடையில் நீங்க பார்த்தீங்கன்னா ரேஷன் கொடுப்பாங்க. அது யாருக்குன்ட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அதாவது இத்தனை ரூபாவுக்கு கீழே வருமானம் வாங்குறவங்க தான், வருமானம் உள்ளவங்க தான் அந்த ரேஷன் அரிசியை வாங்கணும், இந்தந்த நிலைமையில் உள்ளவங்களுக்கு தான் சக்கரை கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாங்க நம்முடைய கவர்மெண்ட். ஆனா நீங்க இந்த ரேஷன் கடையில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் நிற்பாங்க, டீச்சர்ஸ் நிற்பாங்க. இந்த வருமானத்துக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்புமே இருக்காது. வாங்கிட்டு போவாங்க, ரேஷன் கடையிலிருந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மனசுல ஏதாவது உறுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிடையாது. அடுத்த மாசமும் பாத்தீங்களா அவங்களே லுங்கியும் கட்டிட்டு வந்து நிப்பாங்க ஒரு பையன் வச்சுக்கிட்டு. இதே போல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று நான் சொல்லும் பொழுது நொறுங்குண்டவர்களுக்கென்று கத்த சில காரியங்களை சொல்லுகின்றார். அது நொறுங்குள்ளப்படாதவர்கள் அதை நம்ம கேட்போம். நான் இதை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். வேத வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 51:17 தாவீதுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். ஆவியில நொறுங்கி போனான் அவன், காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தான், இப்போது கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கோருகின்றான். அப்படி மன்னிப்பு கோரும் போதுதான் அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே நொறுங்குண்ட இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். அப்ப கவனிங்களா, நான் என்னுடைய ஜெபத்துல இந்த அனுபவம் இல்லாம ஆண்டவரே தாவீதுக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க நொறுங்குண்ட இருதயத்தை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்கன்ட்டு, என்ன புறக்கணிக்காதுங்க ஆண்டவரே என்று நான் சொல்லும் போது நான் அந்த தகுதி உடையவனா என்று கிறிஸ்தவர்கள் யாருமே நம்ம எண்ணுவது கிடையாது. ஐயா, நொறுங்குண்ட இருதயம் என்று சொல்லுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது அன்று காணப்பட்ட அவருடைய நிலைமையிலே வேறு ஒருவராலும் தாவீதை ஆறுதல் படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே நொறுக்கப்பட்டு காணப்பட்ட தாவீது ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாய் இருந்தவன் புலம்பி சொல்லும்போது சொல்லுகிறான், ஆண்டவரே என்ன நீங்க புறக்கணிக்காம இருக்கணும்னு கேட்கிறான். சங்கீதத்துல 147:3 நீங்க சொல்ல பார்க்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கு, நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குவார். இப்ப நான் சிக்கலன்னு வச்சுடுங்களேன், சுகம் இல்ல, சுகம் இல்லாம இல்ல, நான் நல்லா இருக்கிறேன்னு வச்சுடுங்களேன், என்ன சுகப்படுத்த ஆண்டவரே, என்ன சுகப்படுத்த ஆண்டவரேன்னு நான் கேட்கிறேன்னா எனக்கு வேற எது உதாரணம் தெரியல. எனக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னா கிறிஸ்தவர்களுடைய ஒரு பாரம்பரிய ஒரு ஜெபம், எனக்கு சுகம் தாரும், எனக்கு என்னை விடுவியும். எதில் இருந்து ஜெபிக்கிறவனுக்கே தெரியாது, என்னை விடுவியும் ஆண்டவரே எதில் இருந்து? நீ கட்டப்பட்டால் தானே ஐயா உனக்கு விடுதலை தேவை, நீ மறித்தால் தானே உனக்கு உயிர்ப்பு தேவை. இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு காரியம். அதை நான் சொல்றேன், அதனால நம்ம ஜெபம் பண்ணு தப்புன்னு நான் சொல்ல வரல. தப்புன்னு சொன்னா சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நம்முடைய ஜபங்களில் எதை கேட்கிறோமோ, எதற்காக கேட்கிறோம் என்று ஒரு உணர்வு நமக்கு நிச்சயமாக தேவை. ஏசாயா 57:15 அவர் சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், நொறுங்கினவர்களின் இருதயத்தை என் தேவன் உயிர்ப்பிக்கிறார் என்று சொல்லுகிறார்.
ஏசாயா 61:1 ஏசாமியை குறித்து அவர் முன் குறித்து சொல்லும் போது சொல்லுவார், நொறுங்குண்டவர்களுக்கு அவர் காயம் கட்டுகிறார். அப்படியானால் நொறுக்கப்படுகிற ஒரு இருதயம் காயத்தோடு இருக்குமா? அந்த காயத்தோடு இருக்கிற இருதயத்துக்கு அவர் காயத்தை கட்டுகிறவர் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயா 66:2 நீங்க பாத்தீங்கன்னா, நொறுங்கினவர்களை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை தேவன் நோக்கி பார்க்குகின்ற ஒரு தேவன், அதை சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலிருந்து, பழைய பாட்டிலிருந்தும் புதிய பாட்டிலிருந்தும் ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த அந்த பகுதியை தான் நான் எடுத்திருக்கிறேன். நொறுங்குண்டவர்களுடைய காயங்களை கட்டுகின்றவர் நம்முடைய தேவன். நொறுங்குண்ட ஒரு மனிதனை நோக்கி பார்க்கிறவர் நம்முடைய தேவன். நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களை அவர் உயிர்ப்பித்து காயம் கட்டுகிறது மட்டுமல்ல, அவர்களை குணமாக்குகிற தேவன். இதை நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அவரே. அதை இயேசு கிறிஸ்துவின் காலத்திலையும் நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன ஒரு உதாரணம், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உதாரணம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:16 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள்ல அவரை பார்த்து நம்ம தகப்பனேன்னு சொல்ல போறோம், அவர் நம்ம பார்த்து மகனேன்னு சொல்ல போகிறார். ஆபிரகாம் தெரியும், விசுவாசிகளின் தகப்பன். ஒரு வீட்டில் அவங்க இருக்காங்க, அவங்களோட அவங்க மனைவி இருக்கிறாங்க, சாராள் இருக்கிறாங்க. இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எகிப்து தேசத்தை சார்ந்து ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க, ஆகார் இருக்கிறாங்க. இப்ப ஆபிரகாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, விசுவாசிகளின் தகப்பன், அவர் தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டவர், பலி செலுத்துகிறவர், ஜெபிக்கிறவர். அவர் எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்றி வருவதற்காக தன் சகலத்தையும் இழந்தவர். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று ஆண்டவர் சொன்ன போது அந்த தேசம் எது ஆண்டவர் என்று கூட கேட்காதவர் ஆபிரகாம். அவருடைய மனைவி சாராள், இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, அது யாருன்னா அடிமை பெண். அவங்க வீட்டுல வேலை செய்கிறவங்க, எகிப்து தேசத்தால் அந்நிய தேவதைகளை வணங்கினவள், அவள் இஸ்ரவேலின் தேவனை குறித்த அறிவு இல்லாதவள். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய நேரங்களில் நம்முடைய பாதை, நாம் இப்படித்தான் ஒருவனுக்கு உதவி செய்வேன் என்று வகுக்கின்ற பாதை இருக்கின்றது, அது கடினமானது. ஒருத்தரும் நம்மகிட்ட இந்த உதவி வாங்க முடியாது. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இந்த இதுல தான் இருக்கணும், எங்க சர்ச்சுக்கு தான் வரணும் அப்படின்னெல்லாம் பல கண்டிஷனை போட்டுறோம் இல்லையா. இதுல பாருங்களேன், ஆபிரகாம் இருக்கிறாரு, சாராள் இருக்காங்க, அவங்களுடைய வீட்டுல ஒரு அடிமை பெண் இருக்கிறாங்க. அடிமை பெண், எகிப்து தேசத்தால் அந்நிய தேவதைகளை வணங்குகிறவள் இருக்கிறாங்க. இந்த மூணு பேரும் இருக்கிறாங்க. அப்ப கொஞ்ச நாள் தாண்டின சமயம் இந்த ஆதியாகமம் 16 நம்ம பாக்குறோம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னாரு. சாராள் சொல்றாங்க, எப்பா எவ்வளவு வருஷம் காத்திருக்குது, அவிசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம். மனைவி சொல்றாங்க, எவ்வளவு வருஷம் காத்திருக்குது, இதா ஒரு ஆகார் இருக்கிறாள், எகிப்து தேசத்தாளாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, அவளோட சேர்ந்து நமக்கு ஒரு சந்ததி உண்டு பண்ணுங்கண்டா. நான் அநேக நேரங்கள் இல்லை, எனக்கு பிரயோஜனமாக சொல்கிறேன், எனக்கு தயவு செய்து உங்களை யாரையும் நான் சொல்லலை, என்னை நான் சொல்லுகின்றேன். நான் யோசிப்பது உண்டு, தாவீது யாரு, என் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனை அவன் பிரியமானவன் தாவீது. ஆண்டவர் நாத்தானை கூப்பிட்டு தாவீதுனத்துல பேசும்போது என்ன கேட்பா தெரியுமா, நொறுங்கின ஒரு வார்த்தை, என்ன சொல்லுவேன்னா, ஏய் நான் உனக்கு தராதது என்னடா, நான் உனக்கு கொடுக்காதது என்ன, உனக்கு ஏதாவது வேணும் எங்கிட்ட தானே கேட்டிருக்கணும், நீ எங்கிட்ட நீ கேளாம போனது என்ன, ஏன் இந்த பாவத்தை செய்த, நீ எங்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே என்று சொல்லுவார் ஆண்டவர். அதே போல ஆபிரகாம் சாராள் சொல்றாங்க, எப்பா ஆகார் மூலமாக பிள்ளையை பெற்றுக்கொள், ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், ஏன் ஐயா இந்த ஆபிரகாம் ஒரு வார்த்தை முழங்காலில் நின்று பலிபீடங்களை கட்டினவன் தானே, ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என் மனைவி இப்படி சொல்லுகிறாள், செய்யவா கேட்டிருக்கலாமே, கேட்கல கேட்கல. தப்பு பண்ணியாச்சு, பிள்ளையும் கிடைச்சாச்சு. பாருங்க, ஆண்டுடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் மூலமாகனாலும் சரி, எந்த பரிசுத்தவான் மூலமாகனாலும் சரி, யார் மூலமாக ஆனாலும் சரி, ஒரு பிள்ளை திக்கற்ற பிள்ளையாக இந்த உலகத்திலே காணப்படுமையானால் அந்த திக்கற்ற பிள்ளைக்கு தகப்பண்ண முடியாது. அது தவறான உறவோ, அது தவறான ரீதியில பிறந்த பிள்ளையோ, அந்த பிள்ளை திக்கற்ற பிள்ளையானால் அந்த பிள்ளையின் தேவன் தான், நம்முடைய தேவன் தான் அவனுக்கு தகப்பன். அவர் சொல்றாரு, திக்கத்து பிள்ளைக்கும் விதவைக்கும் நான் நியாயாதிபதி, திக்கத்து பிள்ளைக்கும் விதவைக்கும் நான் போஷிக்கிறவன். ஐயா, அது ஆபிரகாம் தப்பு பண்ணி வந்தாலும் சரிதான் ஐயா, நம்ம தப்பு பண்ணி வந்தாலும் சரிதான் ஐயா, ஒரு பிள்ளை திக்கத்த பிள்ளையானால் அந்த பிள்ளையின் தகப்பன் நம்முடைய தேவன். மறந்து போகாதுங்க, ஆகார் வந்து மூலமா ஒரு பிள்ளை பெத்துட்டான், ஆபிரகாம் பெத்துட்டான். இந்த பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஒரு நாள் இந்த சாராள் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒரு ஆகார் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, நான் அந்த டீடைல் போகல. சாராள் வந்து சொல்றாங்க, ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, ஐயா அவ கர்ப்பவதி ஆனதை பார்த்துட்டு என்ன கேலி பண்றா, இன்னும் பிள்ளைய பெறலையா, கர்ப்பவதியா இருக்கிறா, என்ன அவ பரியாசம் பண்ற, என்ன சொன்னான்னு தெரியாது. நான் அவள் எகிப்து தேசத்தை சார்ந்தவள், சாராள் ஆபிரகாமுடைய மனைவி, பரியாசம் பண்ற அப்படின்னாங்க. நல்ல கவனிச்சிடுங்க. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, தன்னுடைய பிள்ளை அந்த சகோதரனுடைய வயிற்றுல வளருகிறது. ஆனால் ஆபிரகாம் சாராளை பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன செய்யணுமோ நீ செய். ஐயா, தப்பியும் தவறியும் இந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாதுங்க. உணர்வு வேண்டும். உனக்கு என்ன வேணுமோ நீ செய் என்று சொன்ன உடனே சாராள் செய்தது என்ன, ஆபிரகாமுடைய அனுமதியோடு அவள் செய்தது என்ன, இவளை கடினமாக நடத்தினாளாம். ஆண்டுடைய கிருபையினால் இங்கு அமைந்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் தந்த மனைவி மூலம் கர்த்தர் நமக்கு பிள்ளை செல்வங்களை தந்திருக்கிறார். கர்ப்பவதியா இருக்கிற ஒருத்தியை கடினமாக நடத்துவதற்கு ஒரு விசுவாசிகளின் தகப்பன் அப்ரூவல் கொடுக்கிறான்னு சொன்னா அதை என் தேவன் பார்க்கிறார். நொறு குண்டவர்களை கவனிக்கிற தேவன் என்று சொல்லும் போது, காயம் கட்டுகிற கர்த்தர் என்று சொல்லும் போது, குணமாக்குகிற தேவன் என்று சொல்லும் போது, என் மூலமாய் அபிதமான ஒரு நிலைமை குறித்து தள்ளப்பட்டாலேயானால், ஒரு பிள்ளை தள்ளப்படுமையானால், அவர் என்னை அல்ல அவர்களை நோக்கி பார்க்கிற தேவன். ஞாபகத்தில் வச்சிடுவோம். அப்ப அவ கஷ்டப்படுத்தணும்னு இந்த அம்மா ஓடி போகுது, கர்ப்பவதியா இருக்கிறாங்க, ஓடி போறாங்க. கர்ப்பவதியா இருந்து ஓடி போனவங்களை தடுத்தது ஆபிரகாம் அல்ல, தடுத்தது ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பர்களும் அல்ல, அவளை தடுத்தது ஒரு தேவதூதன். அவளை தடுத்து கேட்கிறான் அந்த தேவதூதன், கேட்கிறான் என்னன்னா, ஏமா எங்கிருந்து எங்க ஓடுற நீ, எங்க போற நீ? அவ சொல்றா, என்னுடைய நாச்சியார் சாராள் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார், என்னால் அவளோட இருக்க முடியல, ஓடுறேன். தேவதூதன் சொல்றான், இல்லம்மா நீ போ, உன் நாச்சியார் இடத்துல அடங்கி இரு, உன் பிள்ளைய தேவன் பலத்த ஜாதியாக்கும். இதுதாங்க ஒரு திக்கற்ற பிள்ளை ஒரு விதவைக்கு என் தேவன் இறங்குவது, நோக்குவது, குணமாக்குவது, பலப்படுத்துவது, அவருடைய ஜபங்களை கேட்கிறது. என்ன அருமையா சொல்ற பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாம் விட்டுட்டார், அது போன போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டாரு. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காண்டி வயிற்றிலே பிறப்ப போவது என்னுடைய பிள்ளை என்கிற உணர்வு கூட இல்லாமல் அவன் விட்டுட்டான். ஆனால் தேவனோ விடவில்லை. சொல்றாங்கப்பா, இவன் மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியை உண்டாக்க போகிறாருன்னு சொன்னாங்க. இந்த அம்மா அது கீழ்ப்படிஞ்சாங்க. அவ எகிப்தானாலும் சரிதான், அடிமை பெண்ணுன்னு சொன்னாலும் சரிதான், அவர் வேசின்னு நம்ம சொன்னாலும் சரிதான், யாருன்னு நம்ம சொன்னாலும் சரிதான், அந்த அம்மா திருப்பி போய் சாராளிடத்துல அடங்கி இருந்தாங்க.
இவ ஒரு குமாரனையும் பெற்றெடுத்தால் தேவதூதனே சொல்லிக் கொடுத்தாங்க பேர். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, 16 தேவதூதனே சொல்லுகிறான் ஆண்டவர் ஒரு பிள்ளை தருவார், அந்த பிள்ளைக்கு இஸ்மவேல் என்று பெயரை போடு. பிள்ளை திறந்தது இஸ்மவேல் என்று பெயர் போட்டாச்சு. பாத்துட்டீங்க, இஸ்மவேல் என்று பெயர் போட்ட பிறகு சாராளுக்கு கர்ப்பம் தரிக்கப்படுகிறாள். அப்ப சாராளுடைய பிள்ளைக்கும் ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் ஒரு பிரச்சனை வருது. இதை பார்க்கிற சாராள் பார்த்துட்டு தன்னுடைய எஜமானனாகி ஆபிரகாம் இடத்துல வந்து சொல்லுகிறாள், ஐயா ரெண்டு பிள்ளைகளுக்கும் உள்ள பிரச்சனை நடக்குது, நீ அவனை விட்டுரு அப்படின்ற. இப்போ நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் ஆண்டு இடத்துல போறார், ஐயா நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் செய்கிற தப்பு இதுதான், எப்ப போயிருக்கணும், மனைவி சொன்னாலே ஆகார சேர்த்துக்கணும் அப்ப போயிருக்கணும் ஐயா, அதுதான் முறை. இன்னைக்கும் கிறிஸ்தவங்க நம்ம தப்பு பண்ணிட்டு ஆண்டவர் தடுத்திருக்கலாமே, ஒரு ஃப்ரீவில் தந்துட்டாரு, உனக்கு நன்மை இது தீமை இது என்பது தெரிவதற்காக என்னுடைய உள்ளத்திலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை தந்துவிட்டார். நீதி எதுயா, அநியாயம் எது, என்னது அநியாயம் எது அநீதி, எல்லாவற்றையும் கற்று தந்து விட்டார். எல்லாத்தையும் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரை நீங்க ஏன் தடுக்கல? அவர் ஆபிரகாமையும் தடுக்கவில்லை. இப்ப சாரால் சொல்றாங்க விட்டுரு, அது ஒரு வேலைக்கார பொண்ணு, இந்த பிள்ளை என் பிள்ளைய அவன் பரியாசம் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு இதுவும் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஆபிரகாம். அவ சொல்றாங்க சாரால் வேலைக்காரி கொடுத்து எல்லாம் நடத்திட்டு சொல்றாங்க, நல்லா அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ, இஸ்மவேல் நம் சுதந்திரவாளி அல்ல. அருமையாக சொல்றாங்க, அவன் நம்முடைய வீட்டுக்கு உனக்கு எனக்கு சுதந்திரவாளி அல்ல, உற்று. இப்ப போறாரு ஆண்டவரே, 13 பிள்ளை இல்லாம இருந்த சமயத்துல ஆகார் மூலமா ஒரு பிள்ளை, சில நேரங்களில் ஆண்டவர் தராததையும் நம்ம ஆண்டவர் தந்ததா சொல்லுவோம். இவரும் கேட்டார், ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்க இஸ்மவேல், இப்ப அவனை விடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் அழகா சொல்லுவார், ஆண்டவருடைய அநேக பதில்கள் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளணும். பாத்துட்டீங்க ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னா தெரியுமா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சாரால் சொல்ற போல செய், காரணம் என்ன, இந்த தப்பு பண்ணதுமே நீ யார்கிட்ட கேட்ட, சாரால் சொல்லுதான் செய்த, இப்ப நீ எங்கிட்ட வர, சாரால் என்ன சொல்றாலோ அதை பிடி செய். சாரால் சொல்றாங்க அனுப்பி விட்டுரு, நல்லா கவனிச்சிடுங்க ஐயா, இவனுக்கு துக்கம்தான், ஆபிரகாமுக்கு துக்கம்தான், ஆனால் ஆபிரகாம் எப்போது ஆகாரை இஸ்மவேலோடு வீட்டிலிருந்து வெளியே விட்டானோ அன்று ஆகார் ஒரு விதவை, அந்த பிள்ளை ஒரு திக்கற்ற பிள்ளை. சோதோம் குமராவை ஒரு ராஜா வந்து அதில் உள்ளவர்களை அழித்துக் கொண்டு போன சமயம் 300 அதிகமான பேரை இவன் ஆயுதம் தாங்கி சென்று அந்த ராஜாவை வீழ்த்தி அவர்களுடைய பொருட்களை எல்லாம் கொண்டு வரத்தக்கதான செல்வந்தன் ஆபிரகாம் தன் பிள்ளையோடு தன்னுடைய வேலைக்காரியோடு அவன் செய்த தவறை இன்றைக்கு நியாயப்படுத்தத்தக்கதாக மனைவியும் அந்த பையனையும் அனுப்பிவிடும் போது, ஐயா ஒரு துருத்தி தண்ணீரும் அப்பமும் மட்டுமே கொடுத்து விட்டான். ஆபிரகாமை குறை சொல்ல இங்க வரலண்ணா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயா நீங்க நீதிமான்கள், உங்கள் மூலமாக ஒரு அநியாயம் நடக்குமேயானால் அந்த அநியாயத்தை கண்ணோக்கி பார்க்கிறவர் தேவன், மறந்து போகாதுங்க. நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம நினைப்போம் ஒருவேளை, ஐயா நான் நீதிமான், ஐயா இந்த பொண்ணுனால நான் தப்பு பண்ணேன், இந்த பிள்ளையினால தப்பு பண்ணேன், ஐயா நீதிமான் ஆக்குவதற்கு இது வழி அல்ல, ஏன்னா அதை பார்க்கிறவர் நம்முடைய தேவன். இப்ப போறாங்க ஆகார் வந்து விதவங்க, அந்த பிள்ளை வந்து திக்கச்ச பிள்ளை. நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் திருச்சபைக்கு, ஆனால் ஞாபகம் தான் படுத்துறேன்னு வச்சுட்டுங்களேன், ஒரு விதவையினுடைய துன்பம் என்னன்னு அம்மா மூலமாக நான் அறிந்தவன், ஒரு திக்கற்ற பிள்ளையினுடைய நிலைமை என்ன என்று. பல ஆண்டுகள் நான் உணர்ந்தவன், என்ன தெரியும், என்னை நோக்கி பார்த்த என் தேவன் இஸ்மவேலையோ ஆகாரையோ கைவிடலைங்க. ஒரு அப்பத்தை கொடுக்கறாங்க தண்ணியை கொடுத்துட்டு போயிட்டான்னு அனுப்பி விட்டான். யோசித்து பாருங்கய்யா, ஈவன் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸோ இந்தியாவில் ஒரு டிவோர்ஸ் கோர்ட்ல கூட இவ்வளவு இல்லைங்க, கொஞ்சம் கூட கொடுப்பாங்க. அப்படியே அனுப்பி விட்றான், ஒரு அப்பம் தண்ணியும் கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டான். அதுவும் காலை எழுப்பி அனுப்பி விட்டான். நம்ம போயிட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. தண்ணி தீர்ந்துச்சுங்க, தண்ணி தீர்ந்துச்சு. பிள்ளை அழுறான், அதுதாங்க நொறுக்கப்படுகிறான். ஒரு தகப்பனால் அனுப்பப்படப்பட்ட ஒரு பிள்ளை, 13 வயசு பிள்ளை, தண்ணி இல்லைன்னு அழுறான். அதை அனுபவித்தோமானால் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். அழுறான், நம்ம அந்த பிள்ளை சாகிறத பார்க்க முடியல என்று தூரத்தில் போய் உட்கார்ந்து இதுவும் அழுது. வேற எதுவுமே இல்லை, பலி செலுத்தினாங்கன்னு இல்லை, விசுவாசம் வச்சாங்கன்னு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அப்போதுதான் வேதவசனத்தில் 3 காரியத்தை நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்ட மட்டும் விரும்புகிறேன். ஆதியாகமம் 21:17-18 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இஸ்மபேலின் சத்தத்தை தேவன் கேட்டார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னு பாருங்க. ஐயா, ஆபிரகாம் விட்டுக்கான். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் என்ன தெரியுமா, நான் பரிசுத்தமான ஐயா, நான் செய்கிற தப்புக்கு என் தேவன் துணை நிற்பார் என்று எச்சரிப்பாய் சொல்லுகிறேன். இல்லை, நீ எந்த அநியாயம் செய்தாயோ அந்த அநியாயத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கே கர்த்த துணையாய் நிற்பார். வேதவசனம் அழகாக சொல்லுகிறது என்ன தெரியுமா, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம். பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவ தூதன், அந்த என்ன தேவதூதன் அனுப்பி ஆகாருக்கிட்ட அனுப்புகிறாரு. அனுப்பி சொல்றாரு, ஆகாரே ஆகாரே, இதோ பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார், சத்தத்தை கேட்டார். ஆகாரே, நீ ஏன் தப்பு பண்ண? ஆண்டவர் கேட்கல ஆகார்ட்ட. ஏன்னா தப்பு பண்ணது ஆகார் அல்ல, விசுவாசிகளின் தகப்பன். நிறைய நேரங்களை நம்ம நினைப்போம், எம் புருஷன் உத்தமன். ஆமா, அது எங்கேயுமே அது மாறாதுங்க. நம்ம புருஷர்கள் எப்போதுமே உத்தமர்கள், நம்ம பிள்ளைகள் எப்போதுமே பரிசுத்தவான்கள். மற்றவங்க எல்லாம் அலங்கோலம் உள்ளவங்க, அசுத்தமானவங்க, அநீதியானவங்க. எம் மனைவி உத்தமை. We have to come out of that shell, dear brothers and sisters. ஞாபகத்தில் வச்சுடுங்க, இப்படி நினைக்காதுங்க நீங்க. என் தேவன் இஸ்மவேலின் சத்தத்தை கேட்டார். ஆகார் இடத்துல தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் சொல்றாரு, எம்மா நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், நான் பிள்ளையின் சத்தத்தை கேட்டேன், நீ எழும்பு, உன் பிள்ளை எடு, அவனை உன் கையில பிடிச்சிட்டு நீ போ, அவனை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஒண்ணுமே கிடையாதுங்க, கடைசி தண்ணீர் தீர்ந்து நொறுக்கப்பட்டிருந்த ஒரு ஆகாருக்கு தேவன் சொல்றாரு, ஏமா என் பிள்ளை சத்தத்தை கேட்டம்மா, நீ அந்த பிள்ளையை தூக்கிட்டு போமா, நான் அவனை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனம் ரொம்ப ஜோக்கா இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 21:19 ஆண்டவர் சொல்லுவார், தேவன் ஆகாரின் கண்களை திறந்தார். ஆண்டருடைய நாமத்தில் சொல்றேன், தேவ பிள்ளை, அநேக நேரங்களில் நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியாதது. நம்மை மறைக்கிற பிசாசானவனுக்கு கூட அவன் நம்மை மறைத்து விட்டான்னு நமக்கு தெரியாது. குருடர்களாக இருக்கிறோம், குருடருக்கு வழிகாட்டுகிறோம். ஆனால் தேவனோ ஆகாரின் கண்களை திறந்தாங்க. அவங்க ஒரு துறவை காண்கிறாங்க, அந்த துறவை ஆகார் தன்னுடைய சுய கண்களினால காண முடியல. நல்லா யோசித்து பாருங்க, ஒரு பிள்ளை தண்ணி இல்லாம சாகிறான், இந்த அம்மா தண்ணிக்காக தேடுகிறாங்க. ஐயா, இந்த சொந்த கண்ணில் ஒரு அந்த அம்மாவால அந்த ஒரு துறவை பார்க்க முடியத்தக்கதாக அந்த துறவு இருந்திருக்குமானால் ஆகார் காணாமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு வெறியோடு தேடுகிறாள், பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தேடுகிறாள். அவளுக்கு மறைந்திருந்தது கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை விடுவிக்கிறார், அவர்களை உயிர்ப்பிக்கிறார் நம்முடைய தேவன். ஆகாரின் கண்களை ஆண்டவர் திறந்தார். ஒரு அழகான துறவை பார்க்கிறாங்க, வேற எங்கேயும் இல்லை. இந்த அனுபவம் ஆண்டுடைய நாமத்தில் சொல்றேன், தப்பா எடுக்காதுங்க. தப்பா நினைக்காதுங்க, இவன் என்ன இப்படி பேசுறான்னு நினைக்காதுங்க. இந்த அனுபவம் சாராளுக்கு கொடுக்கப்படவில்லை தெரியுமா? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? பலி செலுத்த போகிறான், ஓங்கி வெக்கத்தி எடுக்கிறான், தேவதூதன் சொல்றான் என்ன செய்யாத, பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே. அப்போது ஆபிரகாம் கண்டது என்னது? இதோ ஒரு ஆட்டுக்குட்டி அங்கு காணப்பட்டதை கண்டான், எடுத்துக்கொண்டு வந்து பலி செலுத்தினான். அந்த அனுபவம் கொடுக்கப்பட்டது சாராளுக்கு அல்ல. ஞாபகத்தில் இதுலங்க, ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவள் துறவை கண்டாள், துருத்தியில் தண்ணீரை நிரப்பினாள், பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். செகண்ட், பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார், ஆகாரின் கண்களை திறந்தார். மூன்றாவதாக ஆதியாகமம் 21:20 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பிள்ளையோடு இருந்தார். இதுதாங்க அநாதையால் ஆக்கப்பட்டவர்களோடு இருப்பது. தேவன் ஆபிரகாம் இல்ல, போயிட்டான் விட்டுதான், ஆனால் கர்த்தர் பிள்ளையோடு இருந்தார். அது எப்படி பிறந்த பிள்ளை, எவனுக்கு பிறந்த பிள்ளை? அதுவல்ல, இதனால தான் மறுபடியும் நான் சொல்றேன், உருவாக்குகிறவர் தேவன். ஒரு பிள்ளை இந்த உலகத்திலே பிறக்கிறது என்றால் அந்த பிள்ளையை உருவாக்குவர் கர்த்தர். வேதவசனம் சொல்லுகிறது, இஸ்மவேலோடு இருந்தது கர்த்தர். தேவன் பிள்ளையோட இருந்தார், தேவன் பிள்ளையோட இருந்தார். என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். கர்த்தர் சொன்னார், இவன் துஷ்டனா இருப்பான், எல்லாருடைய கையும் இவனுக்கு எதிராக இருக்கும், இவனுடைய கை எல்லாருக்கும் எதிராக இருக்கும். தேவன் சொன்னார், சொல்லாமல்ல. ஆனா ஆண்டுடைய வசனத்துல பாருங்க, ஒரு திக்கற்ற பிள்ளை, ஒரு புதவை, நொறுக்கப்பட்டிருந்த நேரத்தில் என் தேவன் அவளுடைய விசுவாசத்தையோ பலியையோ ஜபத்தையோ அல்ல, அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை கண்டவர் தேவதூதனை அனுப்பி ஆகாரை உயிர்ப்பிக்கிறார், இஸ்மவேலை உயிர்ப்பிக்கிறார், அவர்களை பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். ஒருவேளை நான் தப்பா சொல்வேன்னா மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு கூட கிறிஸ்தவங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது இஸ்மவேல் சந்ததி தானேங்க. ஆசீர்வதிச்சது யாரு? அது நம்ம சொல்லவே மாட்டோம். காரணம் என்ன? ஆண்டவர் யாரை மட்டும்தான் ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் யார் மட்டும்தான் ஆசீர்வதிப்பார்? இஸ்ரவேலர் மட்டும். பிள்ளையான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, இஸ்ரவேலரை. அதான் தெரியும், நீங்க சொல்லுவீங்க, அதனாலதான் நான் கேட்டேன். இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய சித்தம். இஸ்மவேலரை, இஸ்மவேலரை சொல்லுவோமா ஐயா? நாவை திறந்து சொல்லுவோமாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிக்கு அடுத்தபடி அவங்க தானே இருக்கிறாங்க, துஷ்டனாகத்தானே இருக்கிறாங்க. தேவன் இந்த வார்த்தையை சொன்னாரு. என் ஆண்டவர் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இஸ்மவேல் எப்படி போவான்? ஆண்டவர் தானே சொன்னார், துஷ்டன் இருப்பான். ஆனா அவனை காட்டிலும் துஷ்டன் யாரு தெரியுமா? இந்த துஷ்டனை உருவாக்கி விட்டான் பாருங்க, அவங்க தாங்க. இன்னைக்கு ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நிறைய நேரங்களில் நம்மை நாம் நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் நான் உருவாக்குகின்ற தீமை யாரால் உருவாக்கப்பட்டது, என்னால் உருவாக்கப்பட்ட தீமை என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோமே. இன்றைக்கு வேத வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் பிள்ளையோடு இருந்தார். ஒரு சின்ன ஒரு ஆண்டவருடைய நாமத்தில் ஆண்டவருடைய காலத்தில் நடந்து மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். வேத வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியமான காரியம், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் அபிஷேகத்தை அனுப்புகிறார். நொறுங்குண்டவர்களுக்கு நீங்க குணமாக்கணும், நொறுங்குண்டவர்களுக்கு நீங்க குணத்து கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிடுச்சு. ஒரே ஒரு முறை நாயினூருக்கு போனார் இயேசு. எத்தனை முறை போனார்? இல்ல, இப்ப அந்த சாபம் இதுல இருந்து வந்துட்டோம் நம்ம. இப்ப இயேசு சுவாமியுடைய சுவிசேஷ பகுதியில் ஒன்று சத்தமா சொல்லலாம், இந்த இஸ்ரவேல் சாபம் ஆசீர்வாதம் எல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம, சரியா? எத்தனை தடவை ஆண்டவர் நாயினூருக்கு போனார்? ஒரே ஒரு முறை. போகும்போது ஒரு பையனை பாடல வச்சு கொண்டு வராங்க, ஒரு அம்மா அழுதுட்டு போறாங்க. அந்த அம்மா விசுவாசியா? இஸ்ரவேல் சார்ந்தவங்களா? விருத்த சேதனம் பண்ணுவாங்களா? அந்த அம்மா அப்பன் ரசம் எடுக்கிறாங்களா? அந்த அம்மா கோவிலுக்கு போறாங்களா? இல்லங்க, இயேசுவாமி போன ஒரே ஒரு சம்பவம், நாயினூர் அன்னை மட்டும். போறாங்க. பாடையை தொட்டு நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு தூக்குனவங்க நின்னாங்க. நின்ன உடனே அதுல பைபிள்ல வசனம் சொல்லுது என்னன்னா, அந்த அம்மா கைம்பெண் அப்படின்னா ஒரு இளமை, ஒரு விதவை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பையன் வேற பையன் கிடையாது, ஒரு வாலிபன். அவங்க நிறுத்திட்டு ஆண்டவர் என்ன சொன்னா, திரும்ப வசனம் சொல்லுது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மன துருக்கி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்துரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். கர்த்தர் அவனை தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். இதாங்க நம்முடைய தேவன். இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறது உங்களுக்கும் எனக்கும். நம்பி தந்திருக்கிறாங்க, தேவ தூதர்களுக்கு கொடுக்காத ஒரு பெரிய ஊழியத்தை தந்திருக்கிறாங்க. ஏசுவாமி நாயினூருக்கு ஒரே ஒரு தடவை போன சமயத்துல அவர் அந்த சகோதரியை பார்த்து, பையனை கூட பார்க்கல, சகோதரியை பார்த்து சொன்னார், அழாதம்மா அழாத, பாடையை தொட்டி நிப்பாட்டி பையனை எழுப்பி அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு மறுபடியும் பல இடங்களுக்கு சென்று அவர் ஊழியத்தை செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணின பிதாவானவர் அவருக்கு கொடுத்த ஒரு ஊழியம், நொறுங்குண்டவர்களை குணமாக்குவது. இன்றைக்கு அந்த ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். செய்வதற்கு முன்பதாக நான் ஒன்றை ஒன்று உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னை ஒருவேளை நான் இன்னைக்கு என் மூலமாக கூட ஆண்டவர் தீமையை இந்த உலகத்தில் அனுமதித்திருப்பாரே, ஆனால் அதற்கு பொறுப்பு நான், அதனுடைய பொறுப்பு நான். சந்ததி 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 தோறும் அந்த தீமை என்னுடைய சந்ததிக்கு எதிர்த்து தான் இருக்கும். ஒருபோதும் மறந்து போகாதுங்க. நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், இயேசு ரத்தத்தினால எல்லாத்தையும் விட்டோம் எல்லாத்தையும் போனோம், இல்லைங்க, தீமை பின்தொடர்தான் செய்யும். நம்ம செய்த தண்டனைக்கு பாவத்துக்கு தண்டனைய அனுபவித்து தான் தீரும். ஆனால் அனுபவிப்பதற்கான கிருபையை தேவன் தருவார். இன்றைக்கு இந்த பிற்பகல் நேரத்தில் அன்பானவர்களே, ஒருவேளை என் மூலமாய் ஆகார்களோ இஸ்மவேலர்களோ இந்த உலகத்தில் காணப்படுவார்களே, ஆனால் தவறான உறவுகள் என்று மட்டுமல்ல, பொருட்களை வஞ்சிப்பதில், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதை கொடுக்காமல் இருப்பதில், என்னுடைய வஞ்சனையின் கண்களினால ஆவியினால அநேகரை நான் இன்றைக்கு திக்கற்றவர்களாக ஆக்குனதுனால அந்த தீமை என் சந்ததி தோறும் வரும் என்பதை உணர்ந்து கொண்டு, ஆனால் அந்த சந்ததியோ என்னால் தீமையை இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட சந்ததியோ தேவன் கைவிடவே மாட்டார். அவர் நொறுங்குண்ட இருதயங்களை உயிர்ப்பிக்கிறவர், குணமாக்குகிறவர். அவர் நொறுங்குண்ட இருதயங்களை பார்க்கிறவர். இஸ்மவேலின் கதறுதலை கேட்டார், ஆகாரின் கண்களை திறந்த இஸ்மவேலரோ வேலோடு கர்த்தர் கூடவே இருந்தார். இந்த தேவன் உங்களுக்கு வணக்கம் இந்த அனுபவத்தை தருவாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜபங்கள் நம்முடைய எல்லாவற்றுக்கும் மேலாக கிரியைகளிலே நாம் அதை காட்ட வேண்டும். அன்பானவர்களே, நான் அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன், திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் பிதா தேவன், நீதிபதி தேவன், அவர்களை போஷிக்கிறவர் தேவன். அவர் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டார். இஸ்மவேலையும் ஆகாரையும் தேவன் தேற்றினார். நாயின் ஒரு விதவையை தேவன் தேற்றினார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்று நாங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது எங்களுடைய மனதில் எங்கள் குடும்பங்களில் விதவைகளாக்கப்பட்டவர்கள், எங்கள் குடும்பங்களில் திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய சொந்த இடங்களில் எங்களுடைய உற்றாரில் எங்களுடைய உறவினர்களில் எங்களுக்கு தெரிந்தவர்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டப்பா. அந்த பொறுப்பை நாங்கள் உங்கள் நாமத்தினால செய்து நிறைவேற்ற எங்களுக்கு பலன்தாங்க. ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் செய்தியை கேட்டோம் ஆண்டவரே, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், ஆனால் ஒரு துருத்தி தண்ணியும் அப்பத்தையும் கொடுத்து அனுமான் அனுப்பின போது தேவன் ஆகாரையோ அந்த பிள்ளையோ நீங்க கைவிடலப்பா. ஏன்னா நீங்க திக்கற்ற பிள்ளைக்கு நீங்க நியாயம் விசாரிக்கிறவங்க, நியாயத்தை விசாரிச்சீங்க, இஸ்மவேல் ஆசிர்வதிச்சீங்க, நீ பழகி பெருகுவேன்னு சொன்னீங்க, பலத்தை ஜாதியா மாறுவேன்னு சொன்னீங்க, ஆண்டவரே, கிட்டத்தட்ட 7000 வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு நாங்க அதை பார்க்கிறோமே, அப்ப நீங்க வாக்கு மாறாதவர் அல்லவா? நீங்க அன்னைக்கு அந்த விதவையும் திக்கற்ற பிள்ளையும் நீர் அன்றைக்கு சாக ஒப்பு கொடுத்திருப்பிறேயானால் அது வித்தியாசமான தேவன் அல்லவா? இல்லையே, எங்கள் தேவன் நீ நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்விலும் எங்கள் மூலமாக கர்த்தரை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் நிமித்தம் யாரேனும் விதவைகளாக்கப்பட்டிருப்பார்களே ஆனால், யாரேனும் திக்கற்ற பிள்ளைகளாக்கப்பட்டிருப்பார்களே ஆனால், தகப்பனே, ஞான இருதயத்தை எங்களுக்கு தார். இது மனம் திரும்பும் காலம். இனி ஒரு காலம் வரும் ஆண்டவரே, அந்த நாளில் நாங்கள் மனம் திரும்ப முடியாதபடிக்கு கடினப்பட்டு போவோம். இன்று உமது கிருபையின் காலம். அபிதமாய் நொறுக்கப்பட்டவர்களை குணமாக்கும் ஊழியத்தை ஆண்டவர் திருச்சபைக்கும் குடும்பங்களுக்கும் அடிமைகளுக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். குறைகளை மன்னியும் ஆண்டவர். உமது கிருபையின்படி இன்னொரு வாரத்திலே நாங்கள் ஒரு புதிய மாதத்திலே பிரவேசிக்க இருக்கின்றோம். ஒரு மாதத்தை இந்த புதிய ஆண்டிலே தந்த தேவனுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்கிற உணர்வோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக எங்களுக்கு அருள் தாரும். இரட்சகர் இயேசுவின் என்ப நாமத்தில் எங்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.